கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். வாசிக்க கேட்ட வேத பகுதியில் இயேசு கிறிஸ்துவானவர் சில காரியங்களை அவர் தம்மிடத்தில் இருந்ததை தம்முடைய சீடர்களிடத்தில் விட்டு சென்றார். ஜீசஸ் பாஸ்ட் டு அஸ், சில காரியங்களை நமக்கு கொடுத்து சென்றார். இந்த வேதத்தில் ஆண்டவர் உலகத்தில் வாழும் நம்முடைய ஜீவிய காலத்தை, ஒருவேளை இதற்கு முந்தின வாழ்ந்தவர்கள் சில காரியத்தை நம்மிடத்தில் விட்டு செல்வதும், நாம் இன்னொருவருக்கு விட்டு செல்கிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நாம் ஆண்டவர் படைப்பு முதல் ஆண்டவருடைய ரட்சிப்பு வரையிலும் வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களையும் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு செல்ற. இது எப்படி இருக்கு என்று சொன்னால், இந்த ஓட்டப்பந்தய வீரன் ஓடிக்கொண்டே இருப்பான். அந்த ஓட்டத்திலே தன்னுடைய ஓட்டத்தை இன்னொருடைய கரத்திலே கொடுத்து விட்டு ரவுண்ட் ரேஸ் ஓடுவார்கள். நான்கு பேர் அல்லது ஆறு பேர் இருப்பார்கள். ஒருவர் ஒரு ஓட்டத்தை முடித்தவுடன் அவருடைய கரத்தில் இருக்க சின்ன கோலை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுப்பார். அவர் அதை வாங்கி கொண்டு திரும்ப அவர் ஓடுவார். அவர் ஓடி அந்த வட்டத்தை முடிக்கும் பொழுது இன்னொருவருடைய கரத்தில் கொடுப்பார். அதற்கு அதை குறித்து என்ன சொல்வார்கள், பேட்டன் என்று சொல்லுவார்கள். A small stick, that is called baton. அது எதற்காக கொடுக்கப்படுகிறது, இன்னும் நீ ஓட வேண்டும், இன்னும் இந்த பயணம் முடிவு பெறவில்லை என்பதை காண்பிக்கிறது. கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவம் கூட உங்களுக்கும் எனக்கும் சில காரியத்தை செய்யும்படியாய் அவர் விட்டு சென்றிருக்கிறார். அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு கூட முடிந்து விடுவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது முதல் தான் ஆரம்பமாகிறது. என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களை ஆண்டவர் நாம் அவர் வரும் நாள் வரையிலும் செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை செய்தார் அதை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் செய்யவும் மாத்திரமல்ல, இன்னும் அதை முன்னேற்றத்திற்குள்ளாக கொண்டு செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது என்னுடைய பிளான் இல்லை அல்லது எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த மிக விலையேற பெற்ற பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவேதான் நம்ம பார்க்கிறோம், சீடர்களை அழைத்தார். சீடர்களுக்கு ஆண்டவர் கடைசியாக கட்டளை கொடுத்து அனுப்புகின்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய பிரயாணம் முடிகிறது, யோசுவாவின் கரத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நீ போய் என்ன செய், ஜனங்களுக்கு தேசத்தை பகிர்ந்து கொடு, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். ஒருவேளை யோசுவாவின் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற அருமையான சம்பவம் அதுதான். ஆண்டவர் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், 40 வருடங்கள் மோசே வழி நடத்தி வாழ்க்கை முடிந்து போனது, இப்பொழுது நீ அதே பயணத்தை தொடர வேண்டும், அந்த தொடர்ச்சிக்கு நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். எத்தனை பாக்கியம் பாருங்கள், இந்த உலகத்தில் சில காரியங்கள் எல்லாம் சிலர் விட்டு சென்ற பிறகு அதை நாம் எடுத்து செய்வதற்கு அநேக நேரங்களிலே நமக்கு கஷ்டங்கள் வரும். காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு சரியான ஆலோசனைகள் கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை எடுத்து செல்வதற்கு ஆண்டவரே நமக்கு என்ன செய்கிறாராம், உதவி செய்கிறாராம். யோசுவா முதல் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள்.
நான் உனக்கு
கட்டளையிடவில்லையா?
பலன் கொண்டு
திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே.
நீ போகும் இடம்
எல்லாம்
உன்
தேவனாகிய கர்த்தர்
உன்னோட
இருக்கிறார். நீ தனி மனிதனாக இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, we are not alone in the world. ஆண்டவருடைய வாக்கு தத்தம், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சீடத்தை சொல்லும்போது மத்தேயு 28வது அதிகாரத்தை சொல்லுகின்றார், உலகத்தின் முடிவு பரிதம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எடுத்து நடக்க வேண்டிய அந்த கனமான காரியங்கள் என்னவெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஒருவேளை தடைகள் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை, தடைகளை உடைத்து போடுகிற முன்னே வருவார். ஒருவேளை பலவீனமான நேரம் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை, தேவன் பலனை கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்தில் சில பேட்டன், ஆண்டவர் எதையெல்லாம் விட்டு சென்றார், எதையெல்லாம் நீங்களும் நானும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவர் தம்முடைய சீடர்களுக்கு அங்காங்கே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். சில இடங்களில் பூட்டின அறைக்குள்ளாக வந்து தன்னை வெளிப்படுத்தினார். கடற்கரையிலே அவர் மற்ற அதிகாலை நேரத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவேளை அவருடைய இருதயங்களில் பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது, பயங்கள் இருந்தது, பலவிதமான குழப்பங்கள் இருந்தது. இதோடு கூட நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம், போதும் இந்த வாழ்க்கை என்று அவர் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார், அவர்களை தொடர் ஓட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். அந்த 40 நாட்கள் அவர்களை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பக்குவப்படுத்துகிறார். 3.5 ஆண்டு காலம் இந்த பூமியில் அவர் வாழ்ந்து சொன்ன செய்திகளை எல்லாம் 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பிரயாணத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பெத்லகேமில் உலகத்தில் பிறந்தது முதல் அவர் உயிர்த்தெழுகின்ற நாள் வரையிலும், உயிர்த்தெழுதல் முதல் ஆண்டவர் அங்கே தம்முடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின நாட்கள் வரையிலும், அங்கே வெளிப்படுத்தி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட நாள் முதல் ஆண்டவர் திரும்பி வருகிற நாள் வரையிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாருக்காக ரட்சிப்பை உருவாக்கினார், மாத்திரமல்ல அந்த ரட்சிப்பை அவர் மற்றவர்களுக்கு அறிவித்தார். எப்படிப்பட்ட ரட்சிப்பு? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கை, மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனின் வாழ்க்கை, பூமியே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பரலோகம் என்கிற ஒரு வாழ்க்கை, இவைகளை தான் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார். இயேசுவின் 3.5 ஆண்டு கால அவருடைய வாழ்க்கை பயணத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் வந்தது, பலவித போராட்டங்கள் வந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த காலங்கள் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை அவர் முழுவதுமாக ஒரு புதிய நிலைக்குள்ளாக கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். வாசியுங்கள் யோவான் 19:30
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து
போதும், இயேசு முடிந்தது என்று இங்கே சொல்லிவிட்டாரே, அதற்கப்புறம் என்ன எனக்கு வேலை, எனக்கு என்ன இந்த உலகத்தில் வேலை இருக்கு, அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்றெல்லாம் சில நேரங்களில் நாம் சிந்திக்க தோன்றலாம். ஆனால் பிரியமானவர்கள், அவர் எதை முடித்தார் தெரியுமா? பாவத்தில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு முழுவதுமான மீட்பை முடித்து விட்டார். இன்னொருவர் பாவம் செய்ய பாவத்திற்கு இன்னொரு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரட்சிப்பின் முழு பக்கத்தையும் முடித்து விட்டார், பரலோகத்தின் வாசலை திறந்து வைத்தார். ஆனால் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, அவர் முடித்ததை நீங்களும் நானும் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் என்னென்ன காரியங்களை விட்டு சென்றார், என்னென்ன காரியங்கள் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:1 விதமாய் ஆரம்பிக்கிறது. வாசியுங்கள்,
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் 3 வசனங்களிலே முதலாவது நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர்கள் சில உபதேசங்களை சொல்லிக் கொண்டே வருகின்றார். முதலாவது காரியம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? God has left some unfinished task. சில முடிவு பெறாத வேலையை உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் சொல்லிவிட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை என்ன உபதேசம், ஒருவேளை உலகத்தில் வாழும் கடைசி மனிதன் வரையிலும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தட் இஸ் அன்பினிஷ்ட். உலகத்தில் யாராவது ஒருவர் இன்றைக்கும் ஆண்டவரை குறித்து அறியவில்லை என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது, உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் விட்டு சென்ற பணிகளில் பிரதான பணி என்னவென்று சொன்னால், கடைசி மனிதன் வரைக்கும் கேட்க வேண்டும். இன்றைக்கு மிஷினரி பணித்தளங்களினுடைய மிகப்பெரிய போராட்டத்தின் செய்தி என தெரியுமா? இன்னும் அநேகர் சுவிசேஷத்தை அறியவில்லை, அநேக இன மக்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, அநேக ஜாதி மக்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சென்றடையவில்லை, இன்னும் மனிதனுடைய பார்வையில் காணப்படாத இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. இந்த செய்திகளை நாம் அவ்வப்போது மிஸ்டரி பணித்தள செய்திகளை நாம் கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை எங்கோ ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அது மாத்திரம் அல்ல, நம் வாழுகின்ற பட்டணங்களில் ஒருவேளை நல்ல வாழ்க்கை சூழலில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற எத்தனை பேர் வாழ்விலே இன்னும் கிறிஸ்து வரவில்லை, இன்னும் அவர்கள் ரட்சிப்பை அறியவில்லை. ஆண்டவர் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் பழகுகிற நண்பர்களாக கூட இருக்கலாம், நம்முடைய அயல் வீட்டாராக கூட இருக்கலாம். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை உபதேசிக்க, சுவிசேஷத்தை சொல்லுகின்ற ஒரு பணியை தான் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு எப்படி மிஷினரி பணிகள், எப்படி ஊழியங்கள், எப்படி ஆண்டவர் விட்டு சென்ற பணிகள் தொடர்கிறது என்று சொன்னால், ஒருவேளை ஒரு வேடிக்கையான கதையாக கூட நாம் அதை இந்த நாட்களில் புரிந்து கொள்ளலாம். ஒரு தகப்பன் இருந்தார், வீட்டில் மூன்று மகன்கள் இருந்தார்கள், எல்லாம் சிறு பிள்ளைகள், வாலிப அந்த டீனேஜ் பிள்ளைகள். ஒரு நாள் அப்பா வீட்டில் பார்த்தார், வீட்டினுடைய எல்லா இடங்களும் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்த பிறகு ஒரு பக்கம் ஷூ, ஒரு பக்கம் பேக், ஒரு பக்கம் எரியப்பட்டிருக்குது, டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் எரியப்பட்டிருக்குது, வீடெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. உடனே தகப்பன் கூப்பிட்டார், மகனே. உடனே மூத்தவன் ஓடி வந்தான், என்னப்பா செய்ய வேண்டும், கிளீன் தி ஹவுஸ் என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், சரி என்று சென்றவன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்தான். அவர் தகப்பனிடத்தில் சொன்னான், அப்பா, நீங்க சொன்னதை நான் மனப்பாடம் பண்ணிவிட்டேன், யூ செட் கிளீன் தி ஹவுஸ். அப்பா நினைத்தார், என்னப்பா சொல்ற, நீங்க சொன்னதை நான் மனப்பாடம் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரம் ஆனது, ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்து சொன்னான், அப்பா, நீங்க சொன்னதை நான் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, மேலும் 5 மொழிகளில் நான் மனப்பாடம் பண்ணிவிட்டேன், வீட்டை சுத்தம் செய். ஒருவேளை அப்பா பார்த்து கொண்டே இருக்கின்றார். இன்னொரு 1 மணி நேரத்துக்கு பிறகு மகன் வேகமாய் வந்தான், வந்து சொன்னா, அப்பா, நான் என்னோடு வகுப்பில் படிக்கிற சக மாணவர்களை கூப்பிட்டேன், அவர்களிடத்தில் இதே சம்பவத்தை சொன்னேன், அவர்கள் சொன்னார்கள் நாமெல்லாம் உட்கார்ந்து சிந்திப்போம், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அப்பா சொன்னார், இப்படி பேச ஆரம்பித்தான். இன்னொரு 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து சொன்னான், அப்பா, இந்த வீக்கெண்ட் நல்ல ஒரு லாங் வீக்கெண்ட் போல தெரிகிறது, அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டை சுத்தம் செய்வோம் என்று திட்டமிடுவோம் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பாவுக்கு சந்தோஷம் வந்திருக்குமா? அப்பா மகிழ்ச்சியா இருப்பாரா? மகனுக்கு அப்பா சொன்ன வார்த்தை தெரியும், வார்த்தையை மனப்பாடம் பண்ண தெரியும், அதை வேறு மொழியில் மொழிபெயர்க்க தெரியும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட தெரியும், ஆனால் வீடோ சுத்தமாகவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்ற காரியத்தை மனப்பாடம் பண்ணி விடுகிறோம். நமக்கெல்லாம் ரொம்ப மனப்பாடமா தெரியும். மத்திய 28 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள். மனப்பாடமே பண்ணிவிட்டோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் அல்லது கிறிஸ்துவுக்குரிய தன்மையில் ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தி இருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் அ இன்டர்பர்சனல், இட்ஸ் அ என்னை நானே ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவருடைய காரியங்கள் இன்னமும் நிறைவு பெறாமல் இருக்கிறதே, நிறைவு பெறாத வேளையில் நான் என்னை இணைத்திருக்கின்றேனா? ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மை பல ஊழியங்களில் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல பாடல் ஊழியம் செய்கிறோம், அநேக சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், பலவிதமான திருச்சபை பணிகளில் நாம் இணைந்து கொள்கிறோம். வாலிப ஊழியங்களில் இருக்கிறோம், மிஷினரி பணிகளில் இருக்கின்றோம், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோம். நல்லதுதான். கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேலை ஸ்டில் இட் இஸ் அன்பினிஷ்ட். ஸோ வாட் இஸ் மை ரோல், என்னுடைய பங்களிப்பு என்ன, அதை நான் சரியாக செய்கிறேனா? கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 9:4 விதமாய் சொல்லி வாசியுங்கள்.
பகற்காலம்
இருக்கும் மட்டும்
நான் என்னை அனுப்பினவருடைய
கிரியைகளை செய்ய வேண்டும்.
ஒருவரும்
கிரியை செய்ய கூடாது.
ராகாலம்
வருகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, now we have a freedom, now we have lot of opportunities to share the gospel, but Bible says there will be time when no one can share the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஒரு காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஓட்டப்பந்தய வீரன் தன் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது தன்னுடைய கரத்தில் இருக்கிற சிறிய கோலை இன்னொருவருடைய கரத்தில் கொடுத்துவிட்டு நீ ஓடு என்று சொல்கிறானோ, அதே போல பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியை விட்டு எடுத்து கொள்ளப்படும் பொழுது உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் He has left some unfinished task. சில முடியாத வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அதை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக 3 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:3
அவர் பாடுபட்ட பின்பு 40 அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார்.
2 காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். The message, the unchanged message. இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுதும் உயர்த்தெழுந்த பிறகும் இன்றைக்கும் மாறாத ஒரு செய்தியை ஆண்டவர் அங்கே அவருடைய கரத்தில் விட்டு சென்றார். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, அது என்ன செய்தி தெரியுமா? த மெசேஜ் ஆஃப் சால்வேஷன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு என்கிற ஒரு செய்தி. இன்றைக்கு பாருங்கள், இறையியலாளர்கள் பல இறையியல் வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள்? புளூரலிசம் என்று சொல்கிறார்கள். இயேசு மட்டும் இல்லை, வேறு வழியில் கூட ரட்சிப்பை வாங்கலாம். மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக லிபரல் தியாலஜியன்ஸ், they are challenging, they try to change the gospel. ஆனால் ஆண்டவர் மாறாத சுவிசேஷத்தை கரத்தில் கொடுத்து அதை நீங்களும் நானும் எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த காரணத்தை கொண்டும் மாற்றுவதை தேவன் விரும்புவதில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனிதன் அநேக காரியங்களை உருவாக்கலாம், அநேக புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரலாம், ஆனாலும் மாற்ற முடியாத செய்தின தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார், மரித்தார், மரணத்தின் வழியாக நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார், அவர் மூலமாக அனைவருக்கும் ரட்சிப்பு என்கிற செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றிவிடுகிறோம். இன்றைக்கு எத்தனை தவறான உபதேசங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக தலை தூக்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த சரியான புரிந்து கொள்ளுதலை இழந்தவர்கள், உலகமே வாழ்க்கை என்று வாழ்கிறவர்கள் ஆண்டவுடைய ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 14:6 இவ்விதமாக அங்கே வெளிப்படுத்தலுக்கு அங்கே ஆண்டவர் தீர்க்கனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த வார்த்தையை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 14:6 பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து, ஒரு நித்திய சுவிசேஷமாம், அது மாறவே மாறாது. யார் வந்தாலும், எந்த அரசாங்கம் மாறினாலும், எந்த மனிதன் பதவியில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், மாறாத ஒரு சுவிசேஷத்தை எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அந்த சுவிசேஷம் மாறுகிற பட்சத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? வேதம் சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளுக்கு விரோதமாக ஒருவர் செய்யும் பொழுது அவர்கள் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவார்கள். அப்படி என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு மாறாத சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் மாறாமல் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மாறாமல் அதை நம்முடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை மாறாமல் நாம் அடுத்தவர்களுடைய கரத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை மாறுபட்ட சுவிசேஷம் அல்ல, மாறாத வேத வசனம். எனவேதான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 24:4 இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், வாசியுங்கள்.
இயேசு அவர்களுக்கு
பிரதியுத்தரமாக,
ஒருவனும்
உங்களை வஞ்சியாதபடிக்கு
எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனெனில் அநேகர் வந்து
என் நாமத்தை தரித்து கொண்டே நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அநேகரை வஞ்சிக்கிற மக்கள் பூமியில் வருவார்கள். ஆனால் நீங்களும் நானும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை மாறாமல் பாதுகாக்கிறோமா? அந்த சுவிசேஷம் எப்படி மாறாமல் இருக்கும் தெரியுமா? அது நம்முடைய வாழ்க்கையில அபியாசம் பண்ணும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அதை கொண்டு வரும்போது. அதை தான் இயேசுக்கு சொல்லும் போது அவர் அதை அன்பின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்தில் அந்த அன்பின் சுவிசேஷத்தை என்ன செய்தார் தெரியுமா? ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அவர் சரீரத்திலே அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அவரோடு இருந்த எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரோ கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன் கடைசி இரத்தத்தை வரைக்கும் மனிதனுக்காக சிந்தினார். மாத்திரமல்ல, அதை தான் சுவிசேஷமாக பகிர்ந்து கொடுத்தார். இதில் புதைந்திருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஒருவேளை யார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனால் அல்ல, தன்னை வெறுத்தவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். தன்னை எதிர்த்தவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். தன்னை அறைந்தவர்களுக்காக மன்னியும் என்று அவர் ஜெபிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்ம பார்க்கும் போது, அநேகரால் வெறுக்கப்பட்டார், அநேகரால் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஆனால் இயேசுவோ கடைசி வரையும் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராக இருந்தார். நம் மாறாத சுவிசேஷத்தை பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வெறும் வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை விரோதிக்கிற மக்களை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்மை குறித்து தவறாக சொல்லுகிறவர்களை நாம் மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணி. அநேக நேரங்களில் நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பது நமக்கு ரொம்ப சுலபம். ஆனால் நம்மை வெறுக்கிறவர்களை நேசிப்பது என்பது நமக்கு முடியாத ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் வரையிலும் அவர் யாருக்காக மரித்தார்? தன்னை நேசித்தவர்களுக்காகவா? அவரை வெறுத்தவர்களுக்காகவும், அவரை ஒதுக்கிறவர்களுக்காகவும், அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தி என்ன சொல்கிறார் தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும். ஒருவேளை பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம், முடிவில் ஒரு வேலையை ஆண்டவனுடைய கரத்தில் விட்டு சென்றார். இரண்டாவது பார்க்கிறோம், ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவர் கொடுத்து சென்றார். அதை நாம் விசுவாசிக்க, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க, நம் வாழ்க்கையின் மூலமாக அதை எடுத்து செல்ல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அடுத்ததாக ஆண்டவர் எதை விட்டு சென்றார்? அப்போஸ்தலர் 8:1 வாசியுங்கள்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
போதும், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் விட்டு சென்ற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி, எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கை முறையை. He has left the plan. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் திட்டமிடுவோம், யாரை எங்கே வைக்கணும், எப்படி இருந்தால் எந்த வேலை நடக்கும் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு திட்டத்தை விட்டு சென்றிருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்கிற திட்டம். சொல்லார் பாருங்க, there will the power will come, நீங்களும் நானும் எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த வல்லமை குறித்து சொல்லும் போது எங்கெல்லாம் சாட்சியாக இருப்பீர்கள்? எருசலேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆண்டவர் சொல்றாரு யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி நாலு எல்லைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒன்று த க்ளோசஸ்ட் சர்க்கிள், ஒருவேளை நம்ம வீடு, நம்முடைய நெய்பர். அடுத்தது பக்கத்து தூரத்தில் உள்ளவர்கள், இன்னும் தூரத்தில் உள்ளவர்கள், பூமியின் கடைமுனை மட்டும் உள்ளவர்கள். யார் எங்க இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிளானை கொடுத்துருக்காரு. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் மற்றவங்களுக்கெல்லாம், நான் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஆண்டுடைய அன்பை சொல்லுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு முதலாவது வெளிப்பட வேண்டியது நம் அருகில் வாழ்கிற மக்கள் நடுவில். த பிளான் ஷுட் நெவர் பி சேஞ்ச்ட். அது ஒரு நாளும் மாறக்கூடாது. ஆண்டவர் அதை மாற்ற விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீங்களும் நானும் சாட்சியாக மாற வேண்டும். எங்கெல்லாம் சாட்சி? என் வீட்டிலும், என் வேலை ஸ்தலத்திலும், என் திருச்சபையிலும், என் சமுதாயத்திலும், கடைசி எல்லை வரைக்கும் போகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம்ம சாட்சியாக இருக்க அழைக்கிறார். நாம மற்றவர்களை மாற்றுகிற பணியை ஆண்டவர் கொடுக்கவில்லை. சில பேர் நினைச்சுப்பாங்க, நம்முடைய அதி திறமையினால, நம்மால பேசக்கூடிய சக்தியினால, ஐ கேன் பிரிங் சம்மன் டு கிரைஸ்ட். ரத்தசோகள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? நீங்களும் நானும் அவர் அண்டை வருவதற்கு பிதா நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். யோவான் 6:44 ஆண்டவர் அருமையா சொல்ற வாசியுங்கள்,
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால்,
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால்,
அவன் என்னிடத்தில் வரமாட்டான்,
அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா? சாட்சியாக நாம் காண்பிக்க வேண்டும். ஆனால் தேவன் ஜனங்களை தம்மண்டை எடுத்துக் கொள்வார். சில பேர் நினைப்பாங்க, என் திறமையினால, லைக் சூப்பர் சேல்ஸ்மேன் என்று சொல்லுவார்கள். சில வியாபார இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கார் ஷோரூம் அல்லது சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பர்சன் ஒன்று இருப்பாங்க. நம்ம போனா போதும், மூளையை கழுவி அவர்கள் விற்க வேண்டிய ப்ராடக்ட் எப்படியாவது வித்து விடுவார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சேல்ஸ் பர்சனாக வைக்கவில்லை. மாறாக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகத்திற்கு காண்பிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜஸ்ட் ஐ நீட் டு பிலீவ், ஐ நீட் டு எக்ஸசைஸ் வாட் ஐ பிலீவ். நான் விசுவாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 10 இயேசு கிறிஸ்து அதை சொல்ற வாசியுங்கள்,
அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ?
போதும் பிரியமானவர்களே, அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ ஆவியானவர் உங்களுக்கு வருவார், நீங்கள் எல்லாம் பலன் அடைவீர்கள். பிளான்லாம் சொல்லியாச்சு, எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு பிளானுமே இல்லையே, நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, God has given a plan. அந்த ஒரே ஒரு பிளான் தான், எனக்கு சாட்சியாக நீ இரு. எங்க இருக்கணும்? நம் இருக்கிற இருப்பிடம் துவங்கி உலகத்தின் எல்லை வரைக்கும் போகணும். அந்த அந்த பிளான் அவர் கொடுத்துட்டு, அந்த பிளான் அவர் எப்படி காண்பிக்கிறார் பாருங்கள். அங்கே அவர்கள் எல்லாம் வானத்தை பார்க்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, த லிவிங் டெஸ்டிமனி வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ்ட், அனுபவித்ததை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் தேவன் விரும்புகிறார். என்ன பார்த்தாங்க? வானத்திற்கு ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கிடத்துல ஒரே ஒரு சாட்சியை தான் எதிர்பார்க்கிறார். சாட்சி ரெண்டு காரியத்தை பண்ணும். சாட்சி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை, ஒன்று தேவனை மகிமைப்படுத்தும், இல்லை என்று சொன்னால் தேவனை அவமானப்படுத்தும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில காரியம் செய்வார்கள், அவர்கள் அதனால பெயரும் புகழும் பெறுவார்கள், தேவன் நாமும் மகிமைப்படாது. ஆனால் சில காரியம் நாம் செய்வோம், நம்முடைய பெயர் வெளியே வராது, ஆனால் தேவன் மகிமைப்பட ஆரம்பிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்கிற, நாம் காண்பிக்கின்ற ஒவ்வொரு சாட்சியும் ஐதர் இட் வில் glorify God or it will bring shame to God. சில பேருடைய வாழ்க்கை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? இவர்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளா? ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, சாட்சி மாறிவிட்டது, சாட்சி தடம் புரண்டு விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து படி பார்க்கும் போது நீங்களும் நானும் சாட்சிகளாயிருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை உயர்த்துகிறதா அல்லது கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறதா? ஒருவேளை அவரை எதிர்பார்த்து காத்திருப்பது தேவனை மகிமைப்படுத்தும். யோசித்து பாருங்க, ஆண்டவர் வரப்போகிறார் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஆயத்தமாயிருப்பேன், பரிசுத்தமாயிருப்பேன், நான் என்னையும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவேன். இந்த சாட்சி தான் என்ன செய்கிறது? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்தா வரார், வரலனா அவர் வரத்தை குறித்து அடையாளமே இல்லை என்று சொல்லுவார்கள். அது என்ன செய்யுது தெரியுமா? என்னை மாற்றவும் இல்லை, என்னை தகுதிப்படுத்தவும் இல்லை, என்னை ஆயத்தப்படுத்தவும் இல்லை, கர்த்தரை அவமானப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த வேத வசனம் சொல்லி பாருங்க, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல திரும்ப வருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர் வருவதை எதிர்பார்க்கிற சாட்சி உங்களையும் என்னையும் இந்த பூமியில் அவருக்காக வாழ செய்கிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. அவர் வருவாரோ வரமாட்டாரோ என்கிற குழப்பமான ஒரு சாட்சி. எத்தனை கிறிஸ்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஆராதித்த பிறகும் இன்றைக்கும் அதே குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்தா வருவார்? அதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனை அவமானப்படுத்துகிறது. எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய சாட்சியானது காக்கப்பட வேண்டும். 1 பேதுரு 5:8 பிசாசானவன் அங்கே எவனை விடுங்கலாம் என்று சொல்லி சுற்றி திரிகிறான் என்று பேதுரு எழுதுகிறார். ஏன் தெரியுமா? ஒருவேளை யாருடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல குணங்களை, ஆண்டவருக்காக காத்திருக்கிற உண்மை தன்மையை அவன் குலைத்து போடும்படியாய் விடுங்கலாம் என்று காத்திருக்கின்றான். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிசாசின் தந்திரமே என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை நம்மை விட்டு அகற்றுவது, பரிசுத்தத்தை நம்மை விட்டு அகற்றுவது, தெய்வீக தன்மையை நம்மை விட்டு அகற்றுவது, சாட்சி இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக தள்ளி கொண்டு போவது. ஆனால் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு ஒரு பிளானை கொடுத்துருக்காரு. அந்த பிளான் என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? இந்த திட்டத்தை ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார். ஒரு முடியாத வேலையை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, மாறாத செய்தியை கொடுத்திருக்கின்றார். ஒரு நல்ல திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, 8:11 நம்ம திரும்ப ஒரு முறை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசியுங்கள், 8:11.
உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
போதும் பிரியமானவர்களே, ஒன்று நீங்கள் பெலன் அடைவீர்கள், வானத்துக்கு போனவர் திரும்பி வருவார். அப்ப பெலன் அடைந்து அவர் வருகின்ற வரைக்கும் காத்திருக்கின்ற ஒரு உலகம் தடுக்க முடியாத ஒரு வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகம் தடுக்கவே முடியாது. எந்த அரசாங்கமும், எந்த அதிகாரத்தின் உச்சவரமும், எந்த படிப்பும், எந்த பதவியும், உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாத ஒரு வல்லமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அன்ஸ்டாப்பபிள், யாருமே அதை இவ்வளவுதான் என்று நிறுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை, ஒரு வல்லமையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதைதான் இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் புது பலன் அடைவீர்கள். என்ன நடந்தது பாருங்கள். இந்த புது பலன் லூக்கா 24:49 நாம் இதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? வாசிங்கள் 49 லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலத்தினால் தரிப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 வரைக்கும் இயேசு இருந்தார். சீடர்கள் 40 வரைக்கும் அங்கே அவரை அங்கங்கு சந்தித்து கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50 என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவிக்குள்ளா எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், முதல் கூட்டம் 3000 பேர். 4 அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம், 5000 பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாய், த மல்டிபிள், த க்ரௌட், கூட்டமாய் போராட்டத்தின் நடுவில், உபத்திரவத்தின் நடுவில் வேகமாய் வளர்ந்தார்கள், பெருகினார்கள். எல்லாம் நினைச்சாங்க இந்த சக்தியை தடுத்து விடலாம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அன்றைக்கும் தடுக்க முடியவில்லை, இன்றைக்கும் தடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒருவேளை உலகமே லாக்டவுன்ல இருந்தாலும் கூட, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை உலகத்தில் அறிவிக்கப்படுவதற்கு தடையே இல்லை. காரணம் தெரியுமா? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் ஸ்ட்ரென்த், த ஸ்ட்ரென்த் ஹி லிஃப்ட் டு அஸ். அவர் சில பலத்தை நம்முடைய கரத்தில் விட்டு சென்றிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான பலன், ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஒருவரை மன்னிக்க பலன் கொடுத்திருக்கிறார், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ பலன் கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பை கொண்டு செல்ல பலன் கொடுத்திருக்கிறார். யாராவது ஒருத்தர் எனக்கிட்ட பலன் இல்லைன்னா அது உண்மை, நம்மிடத்தில் பலன் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு பலனை கொடுத்த தேவன் இருக்கின்றார். அதைதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவர் கொடுத்திருக்கார். அந்த பலன் என்ன செய்யும் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்கு அந்த அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு சொல்றாரு, யோவான் 14 அதிகாரத்தில், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து என்ன செய்வேன், உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். அதை தான் இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். 11வது வசனத்திலே தேவ தூதன் அதே காரியத்தை தான் சொல்லுகிறான், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அதை தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானதே தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். 1 தெசலோனிக்க 4:17
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு
எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடே கூட
ஆகாயத்தில்
எடுத்துக்கொள்ளப்பட்டு
எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்,
எப்போதும் அவரோடு இருப்போம். பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள், உலகம் தடுக்க முடியாத பலனை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு பிறகு தேவனோடு வாழும் வாழ்விற்கும் நம்மளை பக்குவப்படுத்துகிற ஒரு பலத்தை ஆண்டவர் விட்டு சென்றார். Yes, left. ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வல்லமை, இது யாருமே தடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் வேதம் சொல்லுது, தட்ஸ் அ கிரேட் ப்ராமிஸ். அந்த வாக்கு தத்த வல்லமை யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் உங்களுக்குள் வருவார், அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை இந்த உலகத்திலும் வாழ்வதற்கும், வாழ்விற்கு பிறகு தேவனோடு வாழ்வதற்கும் உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்துவார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த வல்லமை யார் அனுபவித்தது? முதல் நூற்றாண்டில் அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அப்படி இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் மிக முக்கியமான ஒரு நபர் யார் தெரியுமா? அங்கே ஸ்தேவான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் 55-56வது வசன வீதமாய் சொல்லி வாசியுங்கள்.
அவன் பரிசுத்த ஆவியினாலே
நிறைந்தவனாய்
வானத்தை
அண்ணாந்து பார்த்து
தேவனுடைய
மகிமையையும்
வலது பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
இயேசுவை கண்டான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தேவதூதன் சொல்கிறான், அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி எங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் இயேசுவை பார்க்கின்றான். அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, 56,
அதோ வானங்கள் திறந்திருக்கிறது,
வானம் திறந்திருக்கிறது,
மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று.
பாருங்கள் அவருடைய வார்த்தை எப்படி, பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன் என்று அவன் அறிக்கை செய்தான். இன்னைக்கு அநேகருக்கு சந்தேகம், இயேசு எங்க இருப்பார்? ஒருவேளை அவர் மரித்த பிறகு அவ்வளவுதான், முடிந்து போனது அவருடைய சாப்டர். கிறிஸ்துவுக்குள் பெரிய மரல முடியவில்லை. அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அங்கே அவர் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் வலது பாரிசத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பெரிய மரலே, எத்தனை பெரிய பாக்கியம் ஒரு மாறாத வல்லமையை கொடுத்து, அந்த வல்லமையை கொண்டு இந்த உலகத்தில் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பிறகும் தேவனோடு வாழ்வதற்குரிய கிருபையை அளிக்கும் வல்லமையை ஆண்டவர் விட்டு சென்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் விட்டு சென்றவைகளை நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கொண்டு நடக்கிறோம்? நான் சொன்னேன், ஓட்டப்பந்தயத்தில் வட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவன் அவனுடைய ஓட்டம் முடிந்தவுடன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை இன்னொருடைய கரத்தில் கொடுத்து விடுகிறான். வாங்கினவன் மிக வேகமாய் திரும்ப ஓடுகிறான் அல்லவா? நீங்களும் நானும் ஆண்டவர் விட்டு சென்ற காரியங்களை கரத்தில் பிடித்து கொண்டு ஓட நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஓடுகின்றோமா? ஆண்டவர் ஓடுவதற்குரிய பலத்தை கொடுக்கும்படியாய் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் வாழ்க்கை பயணத்திலும் அவருக்காக ஓட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நாம் அறிவிப்புகள் கேட்போம்.